الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சூரா மாயிதாவினுடைய தொடர் வகுப்பில் இன்றைய தினம் 104வது வசனம் எமது தப்சீருக்குரிய வசனமாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா மூமின்களை பார்த்து மிக முக்கியமான ஒரு தகவலை சொல்கின்றான். மூமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று எங்களை அழைத்து, லா யதுர்ருக்கும் மன் தல்ல இஸ்ஹ்தடைதும், நீங்கள் நேர்வழி அடைந்து விட்டால், நீங்கள் சரியான வழியில் இருந்து விட்டீர்களானால், யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அம்ஃபுஸ்ஸக்கும், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். லா யதுர்ருக்கும் மன் தல்ல இஸ்ஹ்தடைதும், நீங்கள் நேர்வழி அடைந்தால் வழி தவறியவர்கள் உங்களுக்கு எந்த பாதகத்தையும் உருவாக்க முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ் ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றான். ஒவ்வொரு மூமினும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தவறான சிந்தனைகளிலிருந்து, தவறான நடத்தைகளிலிருந்து, வழிகேடுகளிலிருந்து எம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, சூரத்து தஹ்ரீமில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கூ அம்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் நரகத்திலிருந்து நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே ஒரு மூமின் தன்னுடைய விஷயத்திலும் தனது குடும்பத்தவர்கள் விஷயத்திலும் கவனமுள்ளவராக இருக்க வேண்டும். எதை விட்டு பாதுகாப்பது? சகோதரர்களே, அழிவில் மாபெரும் அழிவுதான் ஒரு மனிதன் நரகத்திற்குரியவனாக மாறுவது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் துன்பத்தை அனுபவித்தாலும், இந்த உலகத்தில் எவ்வளவுதான் சிரமத்தை அவன் மேற்கொண்டாலும், மறுமையில் அவனுடைய இருப்பிடம் சுவர்க்கமாக அமைந்து விடுமானால் இந்த உலகத்தில் அவன் பட்ட கஷ்டமெல்லாம் துச்சமாக மாறிவிடும். அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை, அதாவது உலகத்தில் காலமெல்லாம் கஷ்டப்பட்ட ஒரு மனிதர், சும்மா ஒரு மனிதன் என்று சொல்லவும் இல்லை, உலகத்தில் வாழ்க்கையில் மொத்த வாழ்க்கையிலும் கஷ்டப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு வந்து சுவனத்தில் அவனை, அதாவது உள்ளே போட்டு அப்படி உடனே வெளியெடுக்கப்படும். அப்போ உடனே வெளியெடுத்த பிறகு அவனிடம் ஒரு கேள்வி, இப்போ சொர்க்கத்தை பார்த்துட்டாரு, சொர்க்கத்துடைய இன்பங்களை கண்டுவிட்டார், உலக வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் கஷ்டம் அனுபவித்திருக்கிறீரா என்று மலக்குமார்கள் கேட்பார்கள். கேட்ட உடனே அவர் சொல்லக்கூடிய பதில் என்னென்றால், ஒன்றுமே கஷ்டப்படலைன்றுவார். சொர்க்கத்தினுடைய அந்த இன்பத்தை கண்ட உடனே இன்னும் சொர்க்கவாசியா ஆகி அதை அனுபவிப்பவராக மாறல, இன்னும் அதுக்கு அவகாசம் இருக்கிறது. இப்பதான் கண்ணால் என்ன செஞ்சிக்கிறார், பார்த்திருக்கிறார். பார்த்த உடனேயே என்ன முடிவுக்கு வந்துடுறார் என்று சொன்னா, உலக வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் தான் பட்டதில்லை என்று சொல்வாராம். காரணம் சகோதரர்களே, அந்த சுவன இன்பம் அதற்குரிய அந்த சக்தி வந்து இவருடைய, அதாவது ப்ரீவியஸ் லைஃபை டோட்டலி மறக்க வச்சுட்டு, அவருடைய உலக வாழ்க்கை என்ன செஞ்சிட்டாரு, மொத்தமாகவே மறந்து விட்டார். இப்ப உலகத்தில் சூரத்து யாசீன்ல வரக்கூடிய சம்பவம் உங்களுக்கு தெரியும். இரண்டு நபிமார்கள் வந்து பிரச்சாரம் செய்கிறார்கள், பிறகு அல்லாஹு தஆலா மூன்றாவது ஒரு நபியையும் என்ன செய்கின்றான், ஃபகாலு இன்னா இலைக்கும் முர்சலூன், மூன்றாவது ஒரு நபியும் வந்து நாம் உங்களுக்கு தூதர்களாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் அந்த மக்கள் என்ன செய்தார்கள், மறுத்தார்கள். அப்போ இந்த நபிமார்களுக்கு ஆதரவாக ஊரினுடைய ஓரத்திலிருந்து ஒரு மனிதர் வந்து ஓடோடி வந்து என்ன செய்கின்றார், யா கௌம், ஏ என்னுடைய கூட்டத்தவர்களே, இத்தபிஉல் முர்சலீன், இந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, தங்களுடைய இந்த பணிக்காக எந்த ஒரு கூலியையும் உங்களிடம் எதிர்பார்க்காதவர்கள், கேட்க மாட்டார்கள். வஹும் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழி அடைந்தவர்கள் என்று அவர் சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, அந்த இடத்திலேயே அவரை அடிச்சு கொண்டுட்டாங்க. நபிமார்களுக்கு ஆதரவா பேசியதால அவருக்கு கிடைச்ச கூலி, உடனடியாக அவர் கொலை செய்யப்பட்டார். சகோதரர்களை அல்லாஹ் சொல்கின்றான், கீல துஹுலில் ஜன்னா, சுவனத்தில் நுழைந்து விடு என்று அவருக்கு சொல்லப்பட்டது. இப்ப கொலை செஞ்ச உடனே அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யறான்டா, கீல துஹுலில் ஜன்னா, சுவனத்தில் நுழைந்து விடு என்று சொல்லப்பட்டது. அப்ப அவர் என்ன சொன்னாராம், கால யாலைத்த கௌமி யஅலமூன், இப்படி ஒரு வாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கின்னு சொல்லி என்னை கொண்டவர்கள் தெரியக்கூடாதா, என்னுடைய கூட்டத்தவர்கள் இப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்து விட்டான். இப்ப அவர் கொலை செஞ்சதெல்லாம் என்ன செஞ்சுட்டு, கொலை செய்யப்பட்டதெல்லாம் மறந்து போச்சு. கீல துஹுலில் ஜன்னா கால யாலைத்த கௌமி யஅலமூன் பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், அல்லாஹ் என்னை மன்னித்து சங்கையானவர்களில் ஒருவராக என்னையும் என்ன செய்து விட்டான், ஆக்கிவிட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல மகிழ்ச்சியில சொன்ன ஒரு செய்திய எங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அறிவித்து தருகிறான். அவ எனவே மறுமை என்று ஆகிவிட்டால், அங்கு வெற்றி கிடைத்து விட்டால், உலக வாழ்க்கையில பட்ட கஷ்டம் எல்லாம் என்ன மறந்துடும். 9 மாசம் பல்வேறு சிரமங்களோடு சுமந்து கஷ்டப்பட்டு பிள்ளையை பெற்றவுடனே அந்த பிள்ளையின் முகத்தை கண்டவுடன் எப்படி பெற்றோர்கள், அதாவது தாய்மார்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, அந்த 9 மாசமும் அவங்களுக்கு ஒரு நொடி பொழுதுல என்ன செய்யுது, மறந்து போகின்றது. அல்ல, உதாரணத்துக்கு துன்யாலே வச்சிருக்கான், என்ன 9 மாசம் பட்ட அந்த அவ்வளவு கஷ்டமும் பிள்ளையினுடைய முகத்தை பார்த்த உடனே சகோதரர்களே அல்லாவே சொல்கின்றான், ஹம்லுஹு, அந்த தாய் பிள்ளையை சுமந்ததும் பெற்றெடுத்ததும் அலா குர், கஷ்டத்தோடுன்னு சொல்றான், சும்மா லேசா இல்ல. அதனால தான் குழந்தை பெறுற நேரத்தில் ஒரு பெண்மணி மரணித்தால் ஷஹீதுடைய அந்தஸ்து சாதாரண அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு பெரிய கஷ்டம் அது. அதனால தான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வச்சிருக்கிறான். அப்ப மறுமையில இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கண்ட உடனே துனியால என்ன செய்ய போறாங்க, பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் மூமின்கள் மறந்து விடுவார்கள். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு உபதேசம் செய்கின்றான், சகோதரர்களே அலைக்கும் அம்புசக்கும், நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அங்க சூரத்து தஹ்ரீம்ல என்ன சொல்கின்றான், கு அம்புசக்கும் வஹ்லீக்கும், உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும், அங்க உங்களை மட்டும்னு சொல்லல, உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் எதிலிருந்து பாதுகாக்கணும், நாரா, நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே துனியாட கஷ்டங்கள்ல இருந்து எல்லா பேரண்ட்ஸ்மாரும் எங்கட பிள்ளைகளை என்ன நாங்க நல்லா வைக்கணும் என்றதுல மிச்சம் கவனமா வைக்கிறாங்க, ஆனா மறுமேல வெற்றி அடையணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும் என்ற கவனம் இருக்கிறதா என்றால் சகோதரர்களே அதை அந்த யோசனையே இல்லை. அது மூத்தா போன புறவு உள்ளதுதானே, அதை புறவு பார்த்துக்கொள்வோம். இப்ப கண்முன்னு கேட்கிற என்ன இந்த பிரச்சனையை தான் என்ன செய்யணும், தீர்க்க வேண்டும். எனவே பிள்ளைகள் ஃபியூச்சர்ல என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க கஷ்டப்பட்டுடக்கூடாது, நல்ல ஜப் எடுத்துடணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், சமூகத்தில் நல்ல மதிப்போடு வாழணும். இப்படி மாஷா அல்லாஹ் உம்னியாத் ஆசைகளை பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மார்ட்ட வந்து அப்படியே மனம் நிறைஞ்சிருக்கும். நல்ல விஷயம், மோசமான விஷயம் அல்ல அது. எல்லா பேரண்ட்ஸும் என்ன அப்படி ஆசைப்படுவது என்பது குற்றம் அல்ல. ஆனால் ஃபியூச்சர் என்பது துனியாவோட முடிகிற ஃபியூச்சரா இருந்தால் சகோதரர்களே அது நஷ்டம், அது ஏமாற்றம். எங்களுக்கு நேச்சுரல் ஃபியூச்சர் வந்து ஆஃப்டர் டெத் தான், மௌத்துக்கு பிறவுள்ள ஃபியூச்சர் தான் யதார்த்தமான ஃபியூச்சர். எனவே அந்த ஃபியூச்சர்ல எங்கட பிள்ளைகள் என்ன செய்யணும், சந்தோஷமா இருக்கணும், அவங்க அல்லாட தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும். எனவே உலக வாழ்க்கையில சாபத்திற்குரியவர்களாக இவரே அதாவது அக்கவுண்ட்ல போட்டு வட்டி எல்லாம் அமௌண்ட்டோண்ட போடுறாரு, 20 வருஷம் ஆகிற நேரம் அந்த பிக்சட் டிபாசிட்ல போட்டோம்னு சொன்னா ஆஃப்டர் 20 இயர்ஸ் பிள்ளைக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லி, பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நெருப்போட சேர்த்து, அதை மறந்துடாதீங்க, பெரிய அமௌண்ட் கிடைக்கும் ஆனா இதோட சேர்த்து நெருப்போட சேர்த்து கிடைக்கும். சகோதரர்களே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே ஃபியூச்சர் சிந்தனை என்பது மறுமையையும் சேர்ந்த சிந்தனையாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் எங்களுக்கு சொல்கின்றான், உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். எனவே மற்றவர்களுக்கு முன்னால் முதலில் நாம் எம்மில் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே சொல்லுவாங்க, மெழுகு திரி மாதிரி என்ன செஞ்சிடாதீங்க, உங்களை உருக்கி கொண்டு அடுத்தவங்களுக்கு நீங்க வெளிச்சம் கொடுக்க தேவையில்லை, நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து கொண்டு அடுத்தவங்களுக்கு பயனளிப்பவர்களா ஆகுங்க. நீங்களும் நிலைச்சிருக்கணும், என்ன அதே நேரத்தில் பிறருக்கும் என்ன செய்யணும், பயனளிப்பவர்களாக நீங்க இருக்கணும். அப்ப நாம் நேர் வழியில் இருந்து கொண்டு சரியான வழியை கடைபிடிப்பவர்களாக இருக்கிறோமா என்பதை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய குடும்பத்தவர்களையும் அப்படி இருக்கிறார்களா என்பதை எல்லாம் என்ன செய்யணும், ஒரு மூமீன் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே இந்த ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்கிறான், அலைக்கும் அம்புசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், லா யதுருக்கும் மன் வல்ல இதஹ்தைதும், நீங்கள் நேர்வழி அடைந்து விட்டீர்களானால் வழி தவறி போனவர்கள் கெட்டு போனவர்கள் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்த முடியாது. சகோதரர்களே, இந்த ஆயத்தினுடைய வெளிரங்கம் சமயத்தில் வந்து எங்களை நினைக்க தோன்றலாம், யாரு எக்கேடு கெட்டு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் எங்களையே மட்டும் பாதுகாத்துட்டு இருந்தா போதும். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க உங்களையே பாதுகாத்துக்கோங்க, எவர்கள் கெட்டு போனாலும் அது உங்களுக்கு என்ன செய்யாது, பாதுகாப்பு உங்களுக்கு பாதிப்பு தராது. அப்படியானால் மற்றவர்களுக்கு நன்மையை சொல்வது, தீமையிலிருந்து அவர்களை தடுப்பது, அதன் மூலம் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சகித்துக் கொள்வது, இதெல்லாம் அனாவசியமான வேலைகளா, நாங்க எங்களை மட்டும் பார்த்துக்கொண்டா போதுமா, இப்படி ஒரு தவறான கருத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த வசனத்தை விளக்கக்கூடிய உலமாக்கள், தஃப்ஸீருடைய உலமாக்கள் இந்த இடத்துல குறிச்சு சொல்றாங்க, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு எதிரான வசனம் என்று இதை நினைத்து விடாதீர்கள். அப்படி விளங்கி எடுத்துடாதீங்க. ஏன்னா அல்லாஹ் சூரத்துல் அஸ்ர்ல என்ன சொல்றான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், நான்கு பண்புகள் யாரிடம் இருக்குமோ அவரை தவிர, இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸபர், ஈமான் நற்கருமம் நன்மையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது, வதவாஸௌ பில் ஹக் என்ன சத்தியத்தை மற்றவர்களோடு பரிமாறிக்கொள்வது, அடுத்தவங்களுக்கு நன்மை எடுத்து சொல்லணும், அப்படி எடுத்து சொல்லும் போது பிரச்சனை வரும். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், பொறுமையை கொண்டும் என்ன செய்வார்கள், அவர்கள் ஆளுக்கால் உபதேசம் செய்து கொள்வார்கள். எங்களுக்கு தெரியும் குர்ஆன்ல மூமின்களுடைய சிபத்தை சொல்லும் போது அல்லாஹு தஆலா வல் மூமினூன வல் மூமினாத் பஅதுஹும் அவுலியா உபஅத், சிலர்கள் சிலர்களுக்கு சிநேகிதர்களாக நண்பர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பண்பு என்ன தெரியுமா, யமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹௌன அனில் முன்கர், நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள். இது யாரு, மூமீன்களுடைய பண்புன்னு சொல்றான். வல் தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹௌன அனில் முன்கர், உங்களில் ஒரு சாரார் நன்மையை ஏவுவர்களாக தீமையை தடுப்பவர்களாக நன்மையின் பக்கம் மக்களை அழைப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் வஉலாஇகஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, இது மூமின் பண்பு, நல்லதை கண்டா நல்லதை எடுத்து சொல்றது, தீமையிலிருந்து மக்களை தடுப்பது என்பது இது மூமீன்களுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்கின்றான். அது அவர்கள் செய்வார்கள், இதை செய்பவர்கள் ஜேசீலர்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், யாருக்காவது பூமியில நாங்க அதிகாரத்தை கொடுத்தால், நாங்க பூமியில அதிகாரத்தை கொடுத்துட்டோம், ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய பவரை நாங்க கொடுத்துட்டோம்னு சொன்னா அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா, அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், எவர்களுக்கு பூமியில் நாம் அதிகாரத்தை கொடுத்து விட்டோமோ, அகாமுஸ்ஸலா தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வஆதவு ஸகா ஸகாத்தை கொடுப்பார்கள், வஅமரு பில் மஅரூஃப் நன்மையை ஏவுவார்கள், வனஹும் அனில் முன்கர் தீமையை தடுப்பார்கள். பாருங்க, அங்கேயும் அல்லாஹ் அந்த பண்பை சொல்கிறான். எனவே நாம் தவறாக விளங்கிவிடக் கூடாது, நாம் தவறாக விளங்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த இடத்துல விசேஷமாக உலமாக்கள் என்ன செய்கிறார்கள், இதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். சகோதரர்களே, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இது எந்த ஒரு ஜமாத்துக்கும் சொந்தமானதல்ல, இது அவங்க தான் அதை சீராக்கன்னு சொல்லி இல்லை, இது முஸ்லீம் உம்மத்தினுடைய பண்பு, ஒவ்வொரு முஸ்லீமான ஒவ்வொரு மனிதனுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்கின்றான். எப்படி இந்த நன்மையை தீமையை தடுப்பது, இதற்கான வழிமுறைகள் என்ன? சோதரே, குர்ஆன் அல்லாஹ் இந்த பணியை செய்யும் போது பேண வேண்டிய பண்புகளை சொல்கின்றான். நபியை பார்த்து சொல்றான், நபியே உம் இறைவனின் வழியில் மக்களை நீங்கள் அழையுங்கள், பில் ஹிக்மா ஞானத்தோடு அறிவோடு அழையுங்கள். நன்மையை தீமையை தடுக்கிறதுக்குரிய அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கிறதுக்குரிய மிக முக்கியமான ஒரு பண்பு இது. சுவர்லே நன்மை என்னண்டு தெரியணுமே, தீமையே எது தீமைண்டு தெரியணுமே. இல்லைங்கச்சா, இப்ப சாதாரண உதாரணத்துக்கு எங்கட கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய உதாரணம் நான் சொல்றேன். தவறாக தலை கீழாக எத்தனை விஷயத்தை விளங்கி வச்சுக்கிறாங்க, நன்மைன்னு நினைக்கிறாங்க சில காரியத்தை, சில காரியத்தை தீமைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தீமை இல்லை மார்க்கத்தில். எங்க நாட்டில் பழக்கம், எங்களுடைய சகோதரிகள் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா தலையை மறைச்சு கொண்டு முந்தாணி போட்டுருப்பாங்க நாணமாரிட முன்னாலே, ஏன்னா அது நாட்டு பழக்கம். சில நாணமார முந்தாணி போடாம தங்கச்சி வந்தா சமயத்தில் மோத்தில் பாய்வார், ஒழுக்கம் இல்லை, அது இல்லை இது இல்லை. நாணக்கு முன்னால தங்கச்சி தலைமறைச்சி இருக்கணுமா, சகோதரருக்கு முன்னால சிஸ்டர்ஸ் தலைமறைச்சி இருக்கணுமா? இல்லை, மார்க்கத்தில் சட்டம் இல்லை அப்படி உண்டு. ஏன்னா அல்லாஹ் வலா யுபதீன ஜீனத்ஹுன்ன, உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள் என்று பெண்களுக்கு சொன்ன அந்த லிஸ்டில் அல்லாஹ் என்ன செய்யல, நாணமார்களை சொல்லல, நாணமார்களை வாப்பமார்களை மாமமார்களை பிள்ளைகளை எல்லாம் நல்லா விதிவிலக்காக்குறா, இவங்களை தவிர மத்தாக்கள்கிட்டன்னு சொல்லு, இவங்களை தவிர மத்தாக்கள்கிட்ட தான் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், சில ஏரியாஸ் அப்படி ஒரு அந்நிய ஆடவர்களுக்கு முன்னால் அப்படி வந்தால் தப்பு தான், அது இல்லை. என்ன நினைக்கிறார்கள், இது வந்து ஒழுக்கத்துக்கு முரணானது அல்லது இது பாவம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க. இப்ப இவர் விளங்கி வச்சுக்கார் என்னன்னு சொன்னா இது குற்றம் என்று சொல்லி, இல்ல இது குற்றம் அல்ல. நாங்க குற்றப்படுத்தணும் குற்றமான விஷயங்களை தான், குற்றம் இல்லாத விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. இப்ப சாதாரண பாத்தீங்கன்னா மைனிமாரோட பேசுறதெல்லாம் சாதாரண சர்வசாதாரணம் பேசுவாங்க, அது பாவம் இல்லை. மைனியை எப்படி விலகி வச்சுக்காங்கன்னு சொன்னா, இல்லை அது சகோதரி மாதிரி, வைஃப் த சிஸ்டரு, வைஃபுக்கு சட்டம் வேற, வைஃப் த சிஸ்டருக்கு சட்டம் வேற, அப்படித்தானே. இப்போ அது மைனியோட பேசுறது கதைக்கிறது விளங்கிச்சா. நாங்கள் ஒரு முறை உம்ரா போயிருந்தோம், அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ரூமுக்கு போனேன் நான், ஒருவரை மீட் பண்ணேன், கதவை தட்டுனா திறந்தாரு அவர், அவரோட வைஃப், அவரோட வைஃப்ட தாத்தா மச்சான் எல்லாம் உண்டாரு தின்னு கொண்டிருக்கிறாங்க, எல்லாம் உண்டா இருந்து என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, இருக்கிற கோலமும் சர்வசாதாரணமா கோலத்தில். சுபஹானல்லாஹ், ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப பாருங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இல்லை இதெல்லாம் என்ன ஒரு குற்றம் இல்லை. இப்ப மாமிலமவள் சாட்சிதமவள் இவர்களோட சர்வசாதாரணமாக முன்னுக்கு முன் இருக்கிறது, அவங்க சாதாரண ட்ரெஸ்ல இருக்கிறது சகோதரர்கள், இல்லை இவங்க மஹரம்கள் அல்ல. அப்ப பேசுறது தடையா இஸ்லாத்தில் என்றால், அவசிய தேவைக்கு பேசுவது தடை அல்ல. இப்போ நாங்கள் சிலாக்கள் செஞ்சு சும்மா சலாம் அழைக்க முடியும், சலாம் சொன்னாலும் அதுவும் பாவம் என்று சொல்லி நினைச்சா, சும்மா ஒரு வார்த்தை சோமாயிருக்கீங்களான்னு கேட்டால் அதுவும் பாவம் என்று சொல்லி இல்லை. இப்போ எங்களுக்கு தெரியும், நபி அவங்க ஒரு முறை வந்து வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறாங்க, அப்போ வந்து ஹதீஜா நாயகனுடைய சகோதரி வந்தாங்களாம், ஹதீஜா நாயகனுடைய சகோதரி வந்து பேசின உடனே நபி அவங்களுக்கு அந்த வாய்ஸில் ஹதீஜா நாயகி நினைவு வந்துச்சான். ஏன், தாத்தடையும் தங்கச்சிடையும் வாய்ஸ் கிட்டத்தட்ட என்ன, அப்ப வாய்ஸ கேட்டோன்னு நபி ஹாலா ஹாலான்னு கத்துனாங்களாம், என்ன ஹதீஜாட சகோதரி வந்திருக்கிறாள். அப்ப சகோதரியை தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க ஹாலாவை. அப்ப எனவே சும்மா சலாம் சொன்னா சோமாய்க்கிறீங்களான்னு கேட்டா இதுவும் பாவமா என்றால், இல்ல இது மார்க்கம் என்ன செய்யல, தடுத்த அம்சங்கள் அல்ல. சாதாரணமா அவர்களோடு உறவாடுவது, சாதாரணமா மனைவிமார்களோட பேசுறமாய் பேசுறது, ஒன்றாக இருப்பது, எஸ் இவைகள் மார்க்கம் என்ன, தடுத்தவைகள். அப்ப எனவே அந்த வரம்பு தெரியணும் எங்களுக்கு, எதை மார்க்கம் தடுக்கிறது எதை தடுக்கவில்லை. எஸ்பெஷலி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணிகளை செய்பவர்கள் இந்த நாலேஜ் உள்ளாக்களா இருக்கணும், அவங்களுக்கு அது கட்டாயம் தெரியணும், எது ஹலால் எது ஹராம், எது இஸ்லாம் தடுத்தது எது இஸ்லாம் அனுமதித்தது. இல்லாவிட்டால் சகோதரர்களே ஒன்றிருக்க இன்னொன்றை செய்வார். ஏன்னா நாங்கள் நன்மையை தீமையை தடுக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய சட்டத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுது, அதான் அதனுடைய நோக்கம். நன்மையை தீமையை தடுப்பதனுடைய நோக்கம் என்ன, அல்லாஹ்வுடைய சட்டம் இந்த உலகத்தில் என்ன செய்யணும், நிலைநாட்டப்படணும், இதற்காகத்தான். அப்ப அப்படி இருக்க நாம் மார்க்க ஞானம் இல்லாதவர்களாக இருந்தால், அப்ப மார்க்க அறிவில்லாதாக்கள் இந்த பணியை செய்யவே கூடாதா அப்படின்னு சமயத்தில் நாங்கள் தவறா விளங்கிடக்கூடாது. என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் என்ன செய்யணும், அதை செய்யணும். இப்ப ஒருத்தர் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாருன்னா, அங்க போய் நின்று கொண்டு இது பாவமா இருக்குமா இல்லையான்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறது இல்லை. சாராயம் குடிக்கிறாருன்னு இங்க ஒருத்தர், இது பாவமா இல்லையா இன்னும் நான் அதுல ஹதீச பார்க்கலையே, குரான பார்க்கலையே, இதுதான் பாவம்னு உலகத்துக்கெல்லாம் தெரியுமே இல்லையா? அப்ப எனவே ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் அல்ல இதெல்லாம். பகிரங்கமாக பாவம் என்று உலகம் அறிந்த விஷயங்கள், பகிரங்கமாக மார்க்கத்தில் இது கட்டாயம் என்று உலகம் அறிந்த விஷயங்கள், இவைகளை நாங்கள் எடுத்து பேசுறது சொல்றது என்னல்ல, இதுக்கு பெருசா நம்ம அறிவு தேட வேண்டிய அவசியம் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஹராத்த ஹலால இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பேசும்போது கட்டாயமாக அது பற்றிய அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். எனவே சகோதரர்களை, உலமாக்கள் இந்த இடத்துல அந்த விஷயங்களை வந்து எங்களுக்கு நினைவூட்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, ஞானத்தோடு. இன்னும் என்ன சொல்கிறான், வல் மௌஇதத்தில் ஹஸனா, அழகிய உபதேசம். பேசும்போது நீங்க என்ன செய்யணும், நல்ல வார்த்தைகளால பேசணும். அப்ப எனவே தாவாவினுடைய கடமைப்பாடுகளில் பேண வேண்டிய கட்டாய அம்சங்களில் ஒன்றுதான், நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன செய்யணும், நல்ல வார்த்தைகளாக இருக்கணும். அழகான வார்த்தைகளால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அலையுங்கள் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, எப்ப மென்மை, எப்ப நல்ல வார்த்தை பயனளிக்கவில்லையோ, ஒருத்தருக்கு மென்மையா சொல்லி சொல்லி நல்ல வார்த்தைகளை பேசி பேசி பயனளிக்கலன்னு வைங்க, அப்ப மார்க்கம் அடுத்த ஸ்டெப்புக்கு அனுமதி தருவது. அடுத்த ஸ்டெப் என்ன, நீங்க ஸ்ட்ராங்கா என்ன செய்யலாம், நீங்கள் கடுமையை பயன்படுத்தலாம். அது எப்ப இது பயனளிக்கலன்னு சொன்னா என்ன செய்யலாம். அதனாலதான் எங்களுக்கு இஸ்லாத்துல ஜிஹாதுன்னு, இந்த ஜிஹாதுடைய காரணம் என்ன, ஜிஹாதுன்றது வாழேந்துவது. எப்ப வாழேந்துருக்குமா, மார்க்கம் சொல்லுது நல்ல சொல்லி பார்த்தோம், மென்மையாக பேசி பார்த்தோம், பிரச்சாரம் செய்து பார்த்தோம், பயனளிக்கவில்லையா, அப்போது அடுத்த ஸ்டெப் தான் என்ன, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டுறதுக்கு எங்களுக்கு ஸ்ட்ராங் தேவைப்படுதுன்னு சொன்னா, கடுமையை பயன்படுத்துவது தேவைப்படுகிறது எதற்கு, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக இருந்தால் அப்போது என்ன செய்யலாம். இப்ப சில வாப்பமார் பிள்ளைகளுக்கு மென்மையா சொல்லி பார்ப்பாங்க, புள்ள கேக்குது இல்ல, கடைசியில் என்ன அவன் சொல்லி கேட்கிறான் இல்லைன்னு போட்டு வாய்ப்பு சும்மா இருந்துருவார் இல்ல. அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும், ஸ்ட்ராங்கா நடக்கணும். தொழுகைக்கு போக சொல்றாரு, பள்ளிக்கு போக சொல்றாரு, மென்மையா சொல்லி பார்க்கிறாரு, பல தடவைகள் சொன்னாரு, ஆனா அவர் கேட்கிற மாதிரி இல்ல. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன, சொல்லி கேட்கிறான் இல்ல சும்மாக்கிறதா இல்ல, அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன செய்யணும், உங்களோட பவரை காட்டணும். அப்ப மார்க்கத்துல எப்ப மென்மை பயன்படவில்லையோ அப்போது வன்மையை பயன்படுத்துவதற்கு என்ன செய்து, எடுத்தொன்னே அதல்ல. சிலர்கள் பாத்தீங்கன்னா எடுத்தொன்னே பேசுறதே என்ன சண்டைக்கு போற மாதிரி தான் இல்ல, மென்மையாக அழகாக அன்பாக பண்பாக பேசி பயனளிக்காவிட்டால் அடுத்த ஸ்டெப் அது வேற. சகோதரர்களை, இதே போன்று உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான், இந்த நன்மையை தீமையை தடுக்கும் விஷயத்துல நாங்க சாதக பாதகத்தை பார்க்கணும். இப்ப ஒரு இடத்துல போய் நீங்க நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, ஒரு தீமையை நாம தடுத்தால் அந்த தீமை இல்லாம போகணும். தீமை அதிகரிக்குமானால், ஒரு இடத்துல போய் தீமையை நீங்க தடுக்க போறீங்க, அந்த தீமை உங்களுடைய இந்த தடுப்பினால், நீங்க பேசுறதால, நீங்க அதை பிளாக் பண்ண போறதால அந்த தீமை பெருகுமாக இருந்தால், அப்ப என்ன சொல்றாங்க உலமாக்கள், இல்ல நீங்க தீமையை தடுக்க வேணாம் அந்த இடத்துல. அந்த இடத்துல தீமை என்ன செய்ய வேணும், தடுக்க வேணும். ஏன், எங்களுடைய தாவாட நோக்கம் தீமை இல்லாம போகணும், அதான நோக்கம். ஒரு இது இல்லை இஸ்லாஹ், நபிமார்கள் சொன்ன வார்த்தை, நாம் சீர்திருத்தத்தை தான் என்ன செய்கின்றோம், நோக்கமாக கொள்கின்றோம். சரி, அப்ப நாங்க வந்து பிரச்சாரம் செய்ய போறோம், அது பயனளிக்கல்ல. அதாவது நான் பிரச்சாரம் செய்ததினால் இருந்த தீமை என்ன செய்கின்றது. இப்ப ஒருத்தர்கிட்ட சிகரெட் குடிக்க வாங்கன்னு சொல்லி நீங்க என்ன ஸ்ட்ராங்கா பேசி கஞ்சாவை கையில் எடுத்துட்டான்டா, சாராயத்தை கையில் எடுத்துட்டான்டா, சிகரெட்டோட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படியா இல்லையா. ஏன், இதை விட குறைந்த பாவம் அது, இதை விட என்ன குறைந்த பாவம் சகோதரர்களே. ஆக இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தாவா செய்பவர்கள் அந்த தீமையை தடுக்கும் போது இந்த தீமை சமுதாயத்திலிருந்து குறையுமா அல்லது கூடுமா என்பதை கவனிக்க வேண்டும். கூடுமாக இருந்தால் அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும், மௌனமாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் நபி அழகான ஒரு அடிப்படை எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறாங்க, தீமையை கண்டால் கையினால் தடுங்கள், அதற்கு சக்தி இல்லாவிட்டால் என்ன செய்யுங்க, நாவினால் தடுங்கள், அதற்கும் சக்தி இல்லாவிட்டால் என்ன செய்யுங்க, உள்ளத்தால் வெறுங்கள் சொன்னாங்க. உள்ளத்தால வெறுத்தல் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன சகோதரர்களே, தாவாவை பற்றி பேசும்போது ஞாபகப்படுத்தப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் இது. இது முக்கியமான ஒரு அடிப்படை. யாரெல்லாம் பிரச்சார பணியில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த அறிவு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி நபி என்ன ஸ்டெப்ல தடுக்க சொல்லிக்கிறாங்க, முதல்ல வாயால தடுக்க சொன்னாங்க அதுக்கு சக்தி இல்லையா, கையால தடுக்க சொன்னாங்க அதுக்கு சக்தி இல்லையா, வாயால தடுங்க அதுக்கும் சக்தி இல்லாட்டி, மூணாவது ஸ்டெப் என்ன செஞ்சாங்க, உள்ளத்தால் வெறுங்கள் என்று சொன்னார்கள். இப்ப உள்ளத்தால வெறுத்தால், இப்ப ஒரு இடத்துல நாங்க இருக்கிறோம்னு வைங்க, ஒரு தீமை நடக்குது, இந்த தீமையை உள்ளத்தால வெறுத்தால் சகோதரர்களே அந்த இடத்துல இருந்து நாங்க எஸ்கேப் ஆகணும். அந்த இடத்துல இருந்து என்ன, அதாவது போறதுக்கு முடியுமா இருந்தா, இப்ப பஸ்ல பேய்த்து கொண்டு இருக்கிறோம் வைங்க, ஒரு பாவம் நடக்குது, இப்ப என்ன செய்யறது, பஸ்ல இருந்து வெளியே போயிருதா, ட்ரெயின்ல பேய்த்து கொண்டு இருக்கிறோம், ஒரு பாவம் நடக்குது, அந்த இடத்துல இருக்கப்படாதுன்னு ட்ரெயின்ல இருந்து வெளியே போயிருதா, இல்ல அந்த இடத்தில் இருந்து என்னால் போக முடியுமாக இருந்தால் எஸ் நான் அந்த இடத்திலிருந்து வெளியாகிறோம், அப்பதான் உண்மையாக அந்த தீமையை நான் உள்ளத்தால் வெறுக்கிறேன் என்பது அர்த்தம். இப்ப சிலர்களை பாத்தீங்கன்னு சொன்னா தீமையை வெறுப்பாங்க, அந்த இடத்துல இருந்து கொண்டே, அந்த இடத்துல இருந்து கொண்டே என்ன, அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்க வெறுக்கல, நீங்க வெறுக்கிறீங்க என்று சொல்றது அது சும்மா வெறும் வாய் வார்த்தை தான், யதார்த்தமாக வெறுத்தால் என்ன செய்யணும், அந்த இடத்துல இருந்து நாம் போய்விட வேண்டும். இந்த மூன்றாவது ஸ்டெப் மனசால வெறுங்க என்று சொன்ன நபி அவர்கள் சகோதரர்களே, அதனோடு சேர்த்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள், சிந்திக்கப்பட வேண்டிய கவனத்தில் கொள்ள வேண்டிய பெரிய வார்த்தை சொன்னாங்க, வதாலிக அஃபுல் ஈமான், இதுதான் ஈமாண்ட ஆக குறைந்த நிலைண்டாங்க, எது பாவத்தை மனசால வெறுக்கிறது, ஈமாண்ட ஆக குறைஞ்ச ஸ்டெப்ண்டாங்க. அப்ப வெறுக்காம இருந்தா, பாவத்தை மனசால வெறுக்காம அவர் சந்தோஷமாக அவரும் அதில் ஈடுபட்டு கொண்டு இருந்தால் இப்ப இவருடைய ஈமானுடைய நிலைமை என்ன நாம் யோசிக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, உலமாக்கள் இந்த இடத்துல இந்த வசனத்தை பற்றி பேசக்கூடிய இந்த இடத்துல விசேடமாக நாம் தவறாக புரிந்துவிடக் கூடாது, இது நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு எதிரான வார்த்தை. ஏன், நீங்க உங்களையே பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லுது, அப்படின்னா அடுத்தவங்க எக்கேடு கெட்டு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சகோதரர்களே, இமாம் ஷங்கீதி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஆயத்தில் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த ஆயத்தில் பாவிச்ச வார்த்தைக்கு தானே அந்த வார்த்தையில வந்து இதை அடக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், இதை ததைத்தும், நீங்கள் நேர்வழியில் இருந்தால், நீங்க உண்மையா நேர்வழியில இருந்தா இந்த பண்பு நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற பண்பு உங்கள்ட்ட இருக்கும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற பண்பு உங்கள்ட்ட இல்லாட்டி நீங்க நேர்வழியில இருக்கிறீங்களான்றது கேள்விக்குறியாகும். ஏன்னா அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், நீங்கள் நேர்வழியில் இருப்பீர்களானால், சரியா, அப்ப என்ன செய்யுங்க, நீங்க யாருடைய தீமையும் வழிகேடும் உங்களுக்கு என்ன செய்யாது, பாதிப்பை தராது. அப்ப நீங்க நேர்வழியில இருக்கிறீங்க என்று சொன்னா, உண்மையிலே நீங்க நேர்வழியில இருந்தால் இந்த பண்பு உங்களிடம் இருக்கும், நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது. சரி, பிறகு அல்லாஹு தஆலா இலல்லாஹி மர்ஜுஉக்கும் ஜமீஅன், நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்கள், ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தீர்களோ அதை உங்களுக்கு அவன் உணர்த்துவான். சகோதரர்களே, மனிதனுடைய செயல்தான் மிக முக்கியம் என்பதை இந்த வசனம் காட்டுகின்றது. நீங்க செயல்ல எதை செய்றீங்களோ அதுதான் கேள்வியாக வந்து மாறும். சில சமயத்தில் உள்ளத்தில் எண்ணங்கள் தோன்றும், சில தீமையான எண்ணங்கள் கூட என்ன செய்யலாம், உள்ளத்தில் தோன்றலாம். அல்லாஹ் அதை பத்தி என்ன செய்ய மாட்டான், உங்களிடம் கேட்க மாட்டான். எதை பத்தி கேட்பான், எதை நீங்க செஞ்சீங்களோ அதை பத்தி தான் என்ன செய்வான், உங்களிடம் விசாரிப்பான். அதனாலதான் நபி ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு தீமையை ஒருவர் மனதால் நினைத்தால் அதை செய்யும் வரைக்கும் அவருக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது. ஆனால் ஒரு நன்மையை பொறுத்த வரைக்கும் மனசால நினைச்சிட்டார் என்று சொன்னா, அதை நினைச்ச உடனேயே என்ன செய்யப்படும், அது எழுதப்படும். சரி, அப்ப அதனோடு அல்லாஹு தஆலா 105வது வசனத்தை முடிக்கின்றான். சகோதரர்களே, அடுத்த ஆயத்து மூன்று தொடர்ச்சியான ஆயத்து. இந்த ஆயத்தினுடைய கருத்தை நீங்க வாசித்து பார்த்துக்கோங்க. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்கின்றான், இந்த வசனத்தில் என்ன சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களே, உங்களில் யாருக்கேனும் மரணம் சமீபித்து அவர் மரண சாசனம் கூற விரும்பினால் அச்சமயத்தில் உங்களுக்குள் நம்பிக்கைக்குரிய இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும். இப்ப இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டது என்பதை பற்றி என்ன உலமாக்கள் பேசியிருக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இமாம் புகாரி, இமாம் அபூ தாவூத், திருமிதி போன்றவர்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது பனு சஹம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிளையைச் சேர்ந்த ஒருவர், இவர் முஸ்லிமான ஒருவர், அவர் தமீமுத்தாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பு அதே போன்று அதி இப்னு பத்தா என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரோட வியாபார நிமித்தம் ஷாமுக்கு போறாங்களாம், சிரியாவுக்கு. சிரியாவுக்கு போன சந்தர்ப்பத்தில் வந்து இந்த சகோதரர் முஸ்லிமானவர் என்ன செஞ்சாரு, அவர் வந்து புதைல் என்று அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வந்து இறக்கும் ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டது, மவுத்து நேரம் வந்துட்டு அவருக்கு. அப்ப அவர் என்ன செய்கிறார், அவரோடு இருந்த இந்த ரெண்டு பேர் யாரு, தமிமுத்தாரி அதே போன்று அதி என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேர்கிட்டையும் தன்னிடம் இருந்த பொருட்களை என்ன செய்கிறாரு, ஒப்படைக்கிறார். தன்னிடம் இருந்த கொண்டு போன வியாபாரத்துக்கு கொண்டு போன பொருட்களை வந்து ஒப்படைக்கிறார். அந்த பொருட்களில் ஒன்று பொறுமதியான ஒரு சாமான் இருந்துச்சான், அதாவது ஒரு பாத்திரம் தங்க முலாம் பூசப்பட்டது. அவர் அதை எடுத்துக்கொண்டு போனதே எதுக்குன்னு சொன்னால், அந்த ஷாமில் இருக்கக்கூடிய அரசருக்கு காட்டி விற்கிறதுக்காக வேண்டிதான். அப்போ பெரிய என்ன செய்யும் அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லி, ஆனால் போன வழியில் அவருக்கு என்ன செஞ்சுட்டு மரண தருவாய் வந்து விட்டது. அவர் என்ன செஞ்சார், இருக்கிற பொருட்களை எல்லாம் ஒப்படைத்தார் குடும்பத்தவர்களிடம். என்ன செய்யுங்க நீங்க, இதை கொண்டு போயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு வந்தவர்கள் மொத்தத்தையும் கொடுக்காம சிலதை கொடுத்துட்டு சிலதை என்ன செஞ்சிட்டாங்க, மறைச்சிட்டாங்க. அதுலேயும் விசேஷமாக இதை மறைச்சிட்டாங்க, எது, இந்த பாத்திரத்தை. அப்ப ரெண்டு விதமா ரிவாயத்து வருது, அந்த பாத்திரத்தை 1000 திர்ஹமுக்கு வித்து போட்டு அவங்க ரெண்டு பேரும் 500 500 அதை எடுத்துக்கொண்டதாக ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன, அது அவர்களோட என்ன இருந்தது, ஆனால் அதை மறைத்து விட்டார்கள், அவர் கொடுக்கல. இப்போ என்ன நடக்குது, ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இவருடைய குடும்பத்தை சார்ந்த ரெண்டு பேர் வந்து மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு போய் இந்த பாத்திரத்தை அங்கே ஒருவர்கிட்ட பார்க்குறாங்க. அப்போ பார்த்த உடனே அவங்களுக்கு விளங்கிட்டு, இது புதையினுடைய பாத்திரம், இது இப்படி இங்கே வந்துச்சு, அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இது ரெண்டு பேர்கிட்ட வாங்கினேன், நான் இதை ரெண்டு பேர்கிட்ட என்ன இதை நான் வாங்கினேன். அப்ப யார் அவங்க, இன்னார் ரெண்டு பேர்ன்றது சொல்றாங்க. இவங்க திரும்பி வந்து என்ன செஞ்சாங்க, குடும்பத்தவர்களிடம் செய்தியை சொல்லிவிட்டார்கள். அப்ப உடனே குடும்பத்தவர்கள் கூப்பிட்டு அவங்கள விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப சில சாமான்களை கொண்டாந்து கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுக்கல. அப்ப விசாரிக்கும் போது அவங்க ஆரம்பத்தில் மறுத்துட்டாங்க, பிறகு குடும்பத்தவர்களுக்கு தெரியும் இவர்கிட்ட இது இருந்துச்சுன்னு சொல்லி அதை மக்களை கண்டுட்டு வேற வந்துட்டாங்க. அப்ப சொன்னாங்க, இல்ல இது கட்டாயமா என்ன இருந்தது, இதை திருப்பி தந்து தான் ஆகணும்னு சொல்லி. அப்ப இப்படியான ஒரு சம்பவம் நடைபெறவும் தான் என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்தை இறக்கப்படுது. அதுல இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, தமிமுத்தாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் முஸ்லீமா இருக்கல, பிறகு இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். வந்த பிறகு அவர்களுக்கு மன உறுத்தல் வந்து விட்டது, ஆஹா இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே, இப்படி ஒரு கள்ள வேலையை பார்த்துட்டோமே என்று சொல்லி அவர்களுக்கு மன வருத்தம் வந்து குடும்பத்தவர்கள்ட்ட போய் செய்தி என்ன செஞ்சிட்டாங்க சொல்லி அந்த பணத்தையும் கொடுக்கறாங்க. அப்ப குடும்பத்தவர்கள் மத்த பேலன்ஸ் பாதி எங்கன்னு கேட்கறாங்க, அது இன்னார்ட்ட இருக்குது, அவர்கிட்ட நீங்க வாங்கிக்கொள்ளலாம் என்று சொல்லி சொன்ன இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, ஷஹாதத்து பைனிக்கும் இதா ஹதர அஹதுக்கும்ல் மௌத் அஹதுக்கும்ல் மௌத் ஹீனல் வசியா, ஒரு மரண தருவாயை அடைந்த ஒரு மனிதர், மரண தருவாய் என்று சொன்னா மௌத்தான பிறகு இல்ல, மரண அந்த கடைசி நேரத்தை அடைந்தவர், கடைசி நேரம் என்று சொன்னா சகோதரர்களே அதற்குரிய அறிகுறிகள் சமயத்தில் என்ன தெரியும். ஆனா சிலர்களுடைய புத்தி மரண தருவாய் கிட்ட நெருங்குற நேரத்துல தெரியாம போயிடும், அப்படியானவர்களுடைய பேச்சனை செய்ய முடியாது, எடுக்க முடியாது, இல்ல விவரமா இருக்கிறவங்களோட பேச்சனை. அப்ப எல்லாம் அட்வைஸ் பண்றான், இப்படி ஒரு சூழ்நிலை நீங்க ஏற்பட்டு யார்கிட்டையாவது உங்களோட பொருளாதாரத்தை நீங்க ஒப்படைச்சிங்கண்டா குடும்பத்தவர்களும் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு சாட்சிகளை நீங்கள் என்ன செய்யுங்க, ஏற்பாடு செய்யுங்கள். எப்படி சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களே, உங்களில் யாரேனும் மரணம் சமீபித்து அவர் மரண சாசனம் கூற விரும்பினால் அச்சமயத்தில் உங்களுக்குள் நம்பிக்கைக்குரிய இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும். அப்ப ரெண்டு சாட்சி இருக்கணும், எப்படி ரெண்டு சாட்சி, நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, நம்பிக்கைக்குரியவர்கள் நாணயமிக்கவர்கள் என்பதை சமூகத்தில் உள்ள அவங்களோட வாழ்க்கையை வச்சு தான் என்ன செய்ய முடியும். 4 பேர்கிட்ட கேட்டா இவர் எப்படின்னு கேட்டா என்ன செஞ்சிடும், சாதாரணமா மாப்பிள்ள பார்க்க போனா விசாரிக்கிறாங்களா இல்லையா, 4 பேர்த்தையா கேட்பாங்க, 40 பேர்கிட்ட விசாரிப்பார். 40 பேர் சொன்ன பிறகும் கூட என்ன, அதுவும் சட்டிஸ்ட் இல்லாம இன்னும் என்ன சகோதரர்களே. அப்ப இப்படி விசாரிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அப்ப சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களாக கருதப்படக்கூடிய ரெண்டு பேர், அப்ப அல்லாஹ் எப்படி சொல்றான், ஜவா அதிலி மின்கும், உங்களில் உள்ள இரண்டு பேர், உலமாக்கள்கிட்ட இந்த உங்களில் உள்ள இரண்டு பேர் என்று சொல்லும் போது அது என்ன கருத்தை சொல்லுது? இரண்டு விதமான கருத்தை சொல்கிறார்கள். உங்களில் என்றால் முஸ்லீம்களில் உள்ள இருவர்கள். வேறொரு கருத்து என்னன்னு சொன்னா உங்க குடும்பத்தில் உள்ள ரெண்டு பேர். இப்ப யாருக்காவது நாங்க வசியத்து எழுதணும்னு சொன்னா, மௌத்தாகிற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்துல வந்து இந்த வாரிசுரிமை சட்டம் வருவதற்கு முன்னால வசியத்து தான் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. என்னுடைய மரணத்துக்கு பிறகு இன்னாருக்கு இன்னாருக்கு என்னுடைய சொத்து இப்படி இப்படி கொடுக்கப்படணும், அதுதான் வாரிசாக இருக்கும். ஆனா பிறகு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டான், அவனே சட்டம் போட்டு விட்டான், இன்னாருக்கு இவ்வளவு இவ்வளவு என்ன செய்யணும், கொடுக்கப்படணும்னு சொல்லி. அப்ப அந்த சட்டம் வந்த பிறகு என்ன செய்கின்றது, இந்த சட்டம் மாற்றம் அடைகின்றது. அப்ப இப்ப வசியத்து எழுதுறது என்றது மரண சாசனம் எழுதுறது கட்டாயம் இல்லை. அப்ப மரண சாசனம் எழுது, மரண சாசனம் சொன்னா வசியத்து எழுதுறது, அதுலேயும் மார்க்கம் சட்டத்தை கொண்டாந்து விட்டது, உங்களோட மொத்த சொத்துல வந்து மூன்றுல ஒன்றுக்குள்ள தான் நீங்க என்ன செய்ய முடியும். இப்ப ஒருவர்கிட்ட பெரிய சொத்து இருக்குன்னு சொன்னா அவர் மௌத்தார தருவாயில வந்து இந்த சொத்துல ஒரு பகுதியை யாருக்காவது கொடுக்க விரும்புறாரு, அவருடைய விருப்பம். விளங்கிச்சா? ஒரு அனாதை இல்லத்துக்கோ அல்லது ஒரு பள்ளிவாசலுக்கோ அல்லது மதரசாவுக்கோ அல்லது சில ஏழைகளுக்கோ இப்படி அவர் என்ன செய்யறாரு, கொடுக்க விரும்புறாருன்னு சொன்னா டோட்டலையும் கொடுக்க இயலாது. அல்ல என்ன செய்கின்றான், பிளக் பண்றான். இல்ல, மூன்றுல ஒன்றுதான் நீங்க என்ன செய்ய முடியும், மூன்றுல ஒன்று கொடுக்கிறது சிறந்ததா அல்லது அதை விடவும் குறைந்தது கொடுப்பது சிறந்ததா என்றால் அதை விடவும் குறைச்சு கொடுக்கிறது தான் சிறந்தது. ஏன், சாது ரதியல்லாஹு அன்ஹு அவங்க மரண தருவாய அடைஞ்ச நேரத்தில் அப்ப அவங்கள்ட்ட நிறைய சொத்து இருந்துச்சு. சொன்னாங்க, யார சூழல்லா, என்னுடைய எனக்கு ஒரே ஒரு பொம்பளை புள்ள மட்டும்தான், ஒரே ஒரு பொம்பளை புள்ள மட்டும்தான் இருக்கிறாங்க, நான் வந்து என்னுடைய மொத்த சொத்தையும் என்ன செய்யட்டும், அல்லாட பாதையில நான் தர்மம் செய்திடட்டுமா என்று கேட்டாங்க. அப்ப நபி அவங்க வானம்னு சொன்னாங்க, பாதியை கொடுக்கட்டுமான்னு கேட்டாரு. விளங்கிச்சா? இல்ல, அதுவும் வானம். திரும்ப கேட்கிறாங்க, மூன்றுல ஒன்றை கொடுக்கட்டுமா? அப்ப ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க, மூன்றுல ஒன்றை கொடுக்கலாம் சொன்னாங்க. வஸ்துலுசு கசீர், அதுவும் கூட தான், அதுவும் என்னதான் கூட. அப்ப முதல்ல அவங்க நினைச்சது என்ன, மொத்தத்தையும் கொடுக்கறதுக்கு. பிறகு ஆஃப், அதையும் நபி அனுமதிக்கல. மூன்றாவதாக கேட்கிறாரு, மூன்றுல ஒன்றை கொடுக்கட்டுமா? எஸ், மூன்றுல ஒன்று நீங்க கொடுக்கலாம், ஆனால் அதுவும் அதிகம்தான். உண்மையில் சகோதரர்களே, எங்களிடம் சொத்துக்கள் எஞ்சி இருந்தால் அதை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவர்கள் எங்களுடைய குடும்பத்தவர்கள். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்துட்டான், ஒருவருடைய சொத்துல குடும்பத்தவர்களுக்கு எப்படி பங்கு போகணும் என்று அவனே சட்டம் போட்டுட்டான். பாப்பா விருப்பம் இல்லாட்டியும் கொடுத்தா ஆகணும். பாப்பாக்கு விருப்பம் இல்லாட்டி ஒரு மகனுக்கு கொடுக்கறதுக்கு மூத்தா போற நேரத்தில் அவர் உயில் எழுதுறாரு, மரண சாசனம் எழுதுறாரு, என்னுடைய இன்ன மகனுக்கு என்னுடைய சொத்தில் ஒரு துளிக்காசும் கொடுக்க கூடாது, அப்படியே கிழிச்சு குப்பையில போட்டுற வேண்டியதான். அந்த பேப்பரை எடுத்து என்ன, கிழிச்சு அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுற வேண்டியதா? ஏன், செல்லுபடி ஆகாது, வாப்பாக்கு ரைட்ஸ் இல்ல. பொண்டாட்டியோட பாப்பிளைக்கு கோவம் பண்ணி வைங்களே, மூத்தா போற நேரம் உயிர் எழுதுறாரு, என் சொத்துல சதக்காசி இவக்கு கொடுக்க உடைய, இவ என்னைய ஒழுங்கா பாக்கல, இவனைய ஒழுங்கா பாக்கல. அண்மையில ஒரு ஆர்டிக்கல் நான் வாசிச்சேன், ஈரோப்புல ஒருத்தர் வந்து மூத்தா போற நேரம் அவருடைய மொத்த சொத்தையும் அவருடைய செக்ரட்டரிக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாராம், பொண்டாட்டியை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. மொத்த சொத்தம் யாருக்கு, அவருடைய செக்ரட்டரிக்கு, ஒரு பொம்புல. சகோதரர்களே பாருங்க, அவர் நினைக்கிறார் வைஃப் என்ன செய்யல, ஒழுங்கா பார்க்கல, கவனிக்கல, அதனால இவருக்கு என்ன. அல்லாஹ்வுடைய சட்டம் அப்படி அல்ல. உறவு என்பது, குடும்பம் என்பது அதற்கு பலமான சக்தி இருக்குது. எனவே உங்களோட சொத்துல வந்து நீங்க விரும்பியோ விரும்பலையோ அல்லாஹ் நாடினப்படி கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. சரி, அப்ப அல்லாஹு தஆலா இந்த வசியத்து எழுதக்கூடிய சட்டத்தை சொல்லும் போது என்ன சொல்கின்றான், நீங்க வந்து ரெண்டு பேரை சாட்சியா வைங்கன்னு சொல்றான். ரெண்டு பேரை அதுக்கு சாட்சியாக ஆக்குங்க. உண்மையில் சகோதரர்கள், இந்த சாட்சி என்பது இஸ்லாம் அதாவது சட்டங்களை நிரூபிப்பதற்காக, அதாவது வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை வந்து இதுதான் உண்மை என்று நிரூபிப்பதற்காக பல்வேறு இடங்களில் என்ன செய்திருக்கின்றது, சாட்சிகளை நிரூபுமாறு சொல்லியிருக்கின்றது. சில இடங்களில் ரெண்டு சாட்சி வேணும், சில இடங்களில் ஒரு சாட்சி வேணும், சில இடங்களில் நாலு சாட்சி வேணும். யாருக்காவது விபச்சார குற்றம் சாட்டினால் சும்மா வாயை திறந்து என்ன செய்ய முடியாது, இவ விபச்சாரம் செஞ்சா அவர் விபச்சாரம் செஞ்சார்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான், நாலு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். நாலு சாட்சி கொண்டரல்ல, அவருக்கு தான் அட்டி சொன்ன, அவருக்கு தான் என்ன செய்யப்படும், 80 கசையடிகள் கொடுக்கப்படும். இப்ப நம்ம யோசிக்கலாம் சகோதரர்களே, என்னடா இது, சொன்னது பாவமா போச்சு, அல்லாட வாயை பார்த்து சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்படியே இல்லையா? இப்ப ஒருத்தர் வந்து ஒரு விபச்சாரத்தை கண்டுட்டாருங்க, இவர் மட்டும்தான் தனியா கண்ட சாட்சி, இவர் பேத்து சொன்னா என்ன செய்வாங்க, இவர் பேத்து சொன்னா என்ன சொல்லுவார்கள், சட்டத்தில் நாலு சாட்சியை கொண்டு வான்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் என்ன செய்வார், நாலு சாட்சி நான் எங்கேருந்து கொண்டாடுறது, யாரும் காணலையே, நான் மட்டும் தானே கண்டது. அப்போ வாய் பத்திட்டு சும்மாறிங்க. இப்போ நம்ம யோசிக்கல, என்னடா அவர் கண்டுதானே இருக்கிறார். சோதரர்களே, அல்லாஹ் இந்த வாசலை வந்து டைட் பண்ணி வச்சுக்கான். ஏன் டைட் பண்ணி வச்சுக்கான், இதை டைட் பண்ணலண்டா ஆப்போசிட் சைடு யோசிச்சு பாருங்க. பழமை கண்டவன் கண்டதெல்லாம் செல்ல ஆரம்பிச்சிருவான், நினைச்ச மாதிரியெல்லாம் குற்றம் சாட்ட ஆரம்பிப்பார்கள். ஏன், சாட்சிகள் தேவையில்லையே. தன்னுடைய மனைவி மீது கோபமான ஒருவர் என்ன செய்யலாம், அவள் விபச்சாரம் செய்தாள்னு குற்றம் சாட்டலாம். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துட்டு வைங்க, மாப்பிள்ளை முன்னாடி கிடையாது சண்டை, குடும்பத்தாருக்கு பேசுவாராங்க, அவள் விபச்சாரம் செஞ்சா அப்படின்னு அள்ளி போட்டுருவார் வாயில. ஏன், லேசா கலர்றதுக்கு. இது சரி வருமா, இல்லை. நாலு சாட்சிகளை என்ன செய்யணும், நீங்க கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் சாட்சிகளை கொண்டு வராவிட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. அப்ப நாங்க சமயத்தில் நினைப்போம், இப்ப தனிமையில ஒருவர் கண்டா அப்ப அதை சொல்லி, எஸ் அதை சொல்லி பிரயோசனம் இல்லை. இப்ப வீடியோ பண்ணி காட்டுவோமான்னு சொன்ன அந்த வீடியோ எல்லாம் அங்க சரி வராது. ஏன், இன்றைக்கு வீடியோல என்ன செய்யலாம், இல்லாத உருவாக்கலாமா இல்லையா, சுபஹானல்லாஹ், என்னென்னத்தெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே இவைகளை எல்லாம் என்ன செய்ய முடியாது, சாட்சிகள், அதாவது அடிப்படை சாட்சிகளாக கொண்டு வர முடியாது, துணை சாட்சிகளாக கொண்டு வரலாம். இப்ப நாலு பேர் கண்டேன்னு சொல்றாங்க, இன்னும் அதை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த பாருங்க வீடியோலையும் இருக்குது அப்படின்னு என்ன செய்யறாரு, காட்டுறாரு. அப்படி மேலதிகமா அடிப்படை சாட்சிகளாக கொண்டு வரலாமா? இப்ப நேத்து கூட சகோதரர்களே, காலையில உங்களுக்கு தெரியும், உலமாக்களுடைய அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்று ரேடியோவில் சரி 8:30 போகும். அப்ப ஷேக் சாலிஹ் அல் ஹுமைத் அவர்களிடத்துல ஒரு வியாபாரி கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி, கடையில வந்து ஸ்டாஃப் மாருக்கு தெரியாம கேமரா போடலாமா, ஸ்டாஃப் மாருக்கு தெரியாம கேமரா பிக்ஸ் பண்ணலாமா? அவர் சொல்றாரு, ஹராம், செய்யக்கூடாதுன்றார். செய்யக்கூடாது. ஏன், நீ கேமரா போட்டிக்கிறது தெரிஞ்சாதான் அவன் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வான். இப்ப சமயத்துல கேமரா இருக்குன்னு தெரியாட்டு அந்த இடத்துல சாரத்தை மாத்தலாண்டா, அந்த இடத்துல அவனுடைய பர்சனல் வேலையை ஏதாவது செஞ்சா இதை நீங்க பார்க்கலாமா? உங்களுக்கு பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை இதை பார்க்கறதுக்கு. எனவே பகிரங்கமாக அவர்கள் அறியத்தான் என்ன செய்யணும், நீங்க கேமரா போட்டு வைக்கணும், அது குற்றம் அல்ல. அவர்கள் தெரிய நீங்க கேமரா போட்டு வைக்கிறது, அவர்களுக்கு தெரியாம நீங்க ரகசியமா போட்டு வச்சு சமயத்தில் அவர்கள் தங்களுடைய பர்சனல் விஷயங்கள் அந்த இடத்துல செய்தால் அவர்களுடைய அவுரத்துக்களை எல்லாம் நீங்க பார்க்கிற நிலைமை ஏற்படும். அவனுக்கு தெரியாது கேமரா இருக்கிறது, கேமரா இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அப்ப என்ன செய்வான் சமயத்தில், தன்னுடைய பர்சனல் சில விஷயங்களை செய்யக்கூடிறது வாய்ப்பு இருக்கு. அதனால இல்ல, பகிரங்கப்படுத்தப்படணும். உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் வந்து இந்த சாஹிர் வந்த நேரத்தில், ஸ்பீட் கேமரா வந்த நேரத்தில் சில இடங்கள்ல ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப உலமாக்கள் அது சம்பந்தமா பேசி, இல்ல பகிரங்கமா தான் அதை வைக்கணும், கள்ளத்தனமா வைக்க கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, கேமரா இருக்குன்னு தானே மாஷா, எவ்வளவு வேகத்தில் வந்தாலும் எவ்வளவு அந்த வேகத்தை அந்த இடத்துல குறைக்கிறத நாங்க பாக்குறோம். அப்ப கண் முன்னால தெரியும் போது தீமை என்ன செய்து குறையுது. சரி, அப்ப சாட்சிகளை நிறுவது என்பது, நியமிப்பது என்பது மார்க்க சட்டங்களில் மிக பிரதானமான ஒரு அம்சம். அல்லாஹு தஆலா விவகாரங்களை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக இந்த வசியத்து, அதாவது சாட்சிகளை நிறுவும் சட்டத்தை சொல்லிக்கிறான். நான் சொன்னது போல சில இடங்கள்ல மார்க்கம் நாலு சாட்சிகளை சொல்கின்றது, சில இடங்கள்ல ரெண்டு சாட்சி, இரண்டு ஆண்கள். இப்ப இந்த இடத்துலயும் ரெண்டு ஆண்களை என்ன செய்யுங்க, நீங்க சாட்சியாக நிறுவுங்கள். இப்ப எங்களுக்கு தெரியும், ரெண்டு ஆண்கள் இல்லாத போது ஒரு ஆணும் ரெண்டு பெண்ணும் என்ன செய்வார்கள், அந்த இடத்துல வருவார்கள். இப்படி சாட்சிகளுக்குரிய சட்டத்தை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை அடுத்த வாரத்தில், அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். எனவே நாம் கேட்டவற்றை கொண்டு பயன்பெற்ற மக்களாக அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மது வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.